அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழ் ஓசை. செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழரசு முதல் செய்தி அறிக்கை, பின்னர் செய்தி அரங்கில். இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா தெரிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த செய்திகள்.
சாத்வீக வழியில் நடத்தப்போகின்ற போராட்டங்களுக்கு எங்களுடைய தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள், மலையக தமிழ் மக்கள், தென்னிலங்கை முற்போக்கு சக்திகள் எல்லோருக்கும் நாங்கள் அழைப்பு விட்டிருக்கிறோம்.
தலைமை மாற்றம் குறித்து ஆய்வாளர் கீத பொன்கலன் வெளியிட்ட கருத்துக்கள். தனது அடுத்த கட்ட செயல்பாடுகள் குறித்து பதவி விலகிச் செல்லும் ஈரா சம்பந்தர் தெரிவித்த கருத்துக்கள்.
நான் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் இருப்பேன். பாராளுமன்ற குழு தலைவராக தற்பொழுது இருக்கின்றேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவராகவும் நான் செயல்படுகின்றேன். என்னை பொறுத்தவரையில் எனது மக்கள் சார்பில் தொடர்ந்து சேவையாற்றுவதற்கு நான் எனக்கு விருப்பம். இந்த கர்மம் ஒரு முடிவுக்கு வரும் வரை.
இந்திய கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீர் மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தில் 100க்கும் மேற்பட்டுள்ளோர் இறந்துள்ளது குறித்த செய்திகளும். நிகழ்ச்சி நேரடியாக உங்கள் எண்ணங்களை பிரதிபலிக்கும் நேயர் நேரமும் இடம்பெறும். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
லண்டன் பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர்கள் சதாத் மற்றும் விமல் சொக்கநாதன் ஆகியோர்.
இபோலா நோய் பரவுவதை கட்டுப்படுத்தும் முயற்சியாக சியரா லியோன் நாடு நாட்டு மக்களை 3 நாட்களுக்கு வீட்டிலேயே அடைத்து வைக்கும் ஒரு யோசனைக்கு அந்நாட்டின் அரசாங்கம் திட்டமிட்டு வருகிறது. உயிர்கொல்லி நோயான இபோலாவால் பெரிதாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் சியரா லியோனும் ஒன்று. சுகாதார பணியாளர்கள் வீடு வீடாக சென்று புதிதாக இபோலா தாக்கியவர்களை அடையாளம் கண்டு தனிமைப்படுத்த இந்த நடவடிக்கை உதவும். இந்த நடவடிக்கை தொடர்பில் சர்வதேச மருத்துவ தொண்டு நிறுவனமான எல்லைகளற்ற மருத்துவர்கள் அமைப்பு கவலை வெளியிட்டிருக்கிறது. புதிதாக நோய் வந்தவர்கள் வெளித்தெரியாமல் போவதற்கே இந்த நடவடிக்கை வழிவகுக்கும் என்பது தமது அனுபவம் என அது கூறுகிறது.
உக்ரைனின் கிழக்கு வட்டாரத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை ஆரம்பமான சண்டை நிறுத்தம் பற்றி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் உக்ரைன் அதிபர் பெட்ரோ பொரொஷெங்கோவும் தொலைபேசியில் உரையாடியிருக்கிறார்கள். சண்டை நிறுத்தம் சரியாகத்தான் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்று இருவருமே இணக்கம் கண்டிருக்கிறார்கள். சண்டை நிறுத்தம் தொடர்ந்தும் கடைபிடிக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் வழிவகைகள் பற்றி இரு தலைவர்களும் உரையாடினார்கள் என்று அதிபர் பொரொஷெங்கோவின் பணிமனை அறிவித்திருக்கிறது. இதற்கு முன்னர் உக்ரைன் படையினரும் ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சி படைகளும் சண்டை நிறுத்தத்தை மீறியதாக பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை எழுப்பியிருந்தார்கள்.
На сегодняшний момент она еще полностью не соблюдается. Вчера всю ночь обстреливали город Донецк
из града. எவ்வாறாயினும் சண்டை நிறுத்தங்களுக்கு முன்னர் மிக மோசமான மோதல்களை சந்தித்த டொனெஸ்க், மரியப்போல் ஆகிய இரு நகரங்களிலும் இன்று அமைதி நிலவியது.
யுக்ரைன் தொடர்பாக ரஷ்யா மீது அறிவிக்கப்பட்டிருக்கின்ற புதிய தண்டனை தடைகளை ஐரோப்பிய ஒன்றியம் நடைமுறைப்படுத்துமானால் உரிய பதில் நடவடிக்கை எடுக்கப்படும் என ரஷ்யா எச்சரித்திருக்கிறது. யுக்ரைனில் சண்டையில் ஈடுபட்டிருக்கின்ற ஒரு தரப்புக்கு நேரடி ஆதரவு அளிக்கின்ற சமிக்ஞையை வெளிப்படுத்துவதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் செயல் அமைந்திருக்கிறது என ரஷ்ய வெளியுறவு அமைச்சு குற்றம் சாட்டியிருக்கிறது. ரஷ்யாவுக்கு எதிரான தண்டனை தடைகளை வலுப்படுத்துவது என்பதில் கொள்கை அளவில் உடன்படுவதாக ஐரோப்பிய ஒன்றியம் கூறியிருந்தது. அதே நேரம் யுக்ரைனில் போர் நிறுத்தம் நீடிக்கிறது, யுக்ரைனிலிருந்து ரஷ்யா தனது துருப்புகளை திரும்ப பெறுகிறது எனும்போது இந்த தண்டனை தடைகள் தவிர்க்கப்படும் என ஐரோப்பிய ஒன்றியம் வலியுறுத்தியிருந்தது.
பஹ்ரைன் நாட்டுக்குள் கடந்த வாரம் பிரவேசித்தவுடன் கைது செய்யப்பட்ட முன்னணி மனித உரிமை ஆர்வலர் மரியம் அல்காய்ஜாவின் தடுப்பு காவல் மேலும் 10 நாட்களுக்கு நீடிக்கப்பட வேண்டும் என்று பஹ்ரைன் நீதிமன்றம் ஒன்று உத்தரவிட்டிருக்கிறது. பஹ்ரைனில் சிறையிடப்பட்டிருக்கும் தனது தந்தையான அப்துல் ஹாதி அல்காய்ஜாவை சந்திப்பதற்காக பஹ்ரைனில் வந்திறங்கியதும் விமான நிலையத்தில் வைத்து மரியம் கைது செய்யப்பட்டார். அவருடைய கடவுச்சீட்டு காலாவதியாகிவிட்டது என்று அதிகாரிகள் காரணம் காட்டினார்கள். போலீஸ்காரர் ஒருவரை அவர் தாக்கினார் என்றும் அவர் மீது குற்றச்சாட்டு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. பஹ்ரைன் அரசாங்கத்தின் கொள்கையோடு முரண்பட்டமைக்காக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தந்தையார் அப்துல் ஹாதி அல்காய்ஜா என்ற மூத்த முரண்பாட்டாளர் பஹ்ரைன் அரசாங்கத்தை கவிழ்க்க முயற்சி செய்தார் என்று குற்றம் சாட்டப்பட்டு இப்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்.
இந்தியாவின் அஸ்ஸாம் மாநிலத்தில் கடந்த வியாழக்கிழமை பள்ளிக்கூடம் செல்லும் யுவதிகள் இருவர் மரத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தில் இந்த யுவதிகள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கவில்லை என தற்போது பிரேத பரிசோதனை முடிவுகள் காட்டியிருப்பதாக போலீசார் கூறுகின்றனர். இவர்கள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் தற்கொலை செய்திருக்கலாம் என்பது பற்றி தற்போது விசாரிக்கப்படுவதாக போலீசார் கூறுகின்றனர்.
ஆர்க்டிக் வட்டாரத்தில் நிரந்தரமான ரஷ்ய படைத்தளம் ஒன்றை மீண்டும் உருவாக்கும் நோக்கத்தோடு ரஷ்ய அரசாங்கம் தனது வடபகுதி கப்பல் வட முகாமிலிருந்து பல கப்பல்களை ஆர்க்டிக் வட்டாரத்துக்கு அனுப்பியிருக்கிறது. ஆர்க்டிக் வட்டாரிலிருந்து செழிப்பான இயற்கை வளங்களை பெற்றுக்கொள்ள கனடா, நோர்வே போன்ற நாடுகள் முயற்சி செய்வது போல ரஷ்யாவும் ஆர்க்டிக் வட்டாரத்தில் தனது கடற்படை பிரசரணத்தை அதிகரித்திருக்கிறது என்று நிருபர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள்.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இலங்கை செய்திகள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதான அரசியல் கட்சியான இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய தலைவராக இதுவரை அதன் செயலாளர் நாயகமாக இருந்து வந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இதுவரை தலைவராக இருந்த இரா சம்பந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தொடர்ந்து செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் நமது ஊனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
வவுனியா கலாச்சார மண்டபத்தில் நடைபெற்ற அந்த கட்சியின் மாநாட்டில் தலைவர் ஆர் சம்பந்தன் தலைமையில் கூடிய பொதுச்சபை புதிய நிர்வாக சபையினரை தெரிவு செய்திருக்கின்றது. இந்த தெரிவின் போதே இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய தலைவராக மாவை சேனாதிராஜா அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். கட்சியின் செயலாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கிழக்கு மாகாண சபை உறுப்பினருமாகிய கிருஷ்ணபிள்ளை துரராஜசிங்கம் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். மாவை சேனாதிராஜா அவர்கள் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என நாடாளுமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற குழு தலைவருமாகிய 81 வயதுடைய ஆர் சம்பந்தன் அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறினார்.
அவரது கட்சியினுடைய நீண்டகால உறுப்பினர், கட்சிக்காக மிகவும் கூடுதலாக உழைத்திருக்கின்றார், பலவிதமான துன்பங்களை துயரங்களை எதிர்நோக்கி இருக்கின்றார், கட்சிக்காக கடமையாக உழைத்திருக்கின்றார், மிகவும் பண்பாக கட்சியை நடத்தியிருக்கின்றார், மக்களுடைய நலன் கருதி எமது கொள்கைகளின் அடிப்படையில் மிகவும் பண்புடன் செயல்பட்ட ஒரு தலைவர். அவருடைய தெரிவை நாங்கள் வரவேற்கின்றோம். அது எமக்கு எம்மை பொறுத்தவரை நமக்கு பெரும் பலம் தரும்.
நீங்கள் அரசியலில் இருந்து ஒதுங்குறதற்கான ஆரம்பமாக இதை கொள்ளலாமா?
அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. ஆனால் எமது மக்களுடைய பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான நல்ல முடிவு வரும் வரையில் எம்மை பொறுத்தவரையில் அரசியலில் இருந்து ஒதுங்குவது ஒரு கடினமான விடயம். அதுக்கு மேல தீமாக நான் ஒன்று சொல்லிடாது.
இப்போ நீங்கள் தொடர்ந்து கூட்டமைப்பின் தலைவராக இருப்பீங்க.
நான் தொடர்ந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருப்பேன், பாராளுமன்ற குழு தலைவராக தற்பொழுது இருக்கின்றேன், தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவராகவும் நான் செயல்படுகின்றேன். அது தமிழ் தேசிய கூட்டமைப்பை சார்ந்த சகல கட்சிகளும் ஒருமித்து கூட்டாக எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. என்னை பொறுத்தவரையில் எனது மக்கள் சார்பில் தொடர்ந்து சேவையாற்றுவதற்கு நான் எனக்கு விருப்பம். இந்த கர்மம் ஒரு முடிவுக்கு வரும் வரை
என்றார் சம்பந்தன் அவர்கள். தலைவர் பொறுப்பிலிருந்து விடுபட்டு இருந்த போதிலும் சம்பந்தன் அவர்களை கட்சியின் அரசியல் செயற்குழு தலைவராக பொதுச்சபையினர் தெரிவு செய்திருக்கின்றார்கள். கடந்த 1977 ஆண்டு முதல் திருகோணமலை மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வரும் இவர் 50 வருட அரசியல் அனுபவம் மிக்கவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 1960 ஆண்டு இடம்பெற்ற தமிழர்களின் உரிமைக்கான சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டு 6 மாதங்கள் சிறைவாசம் அனுபவித்திருந்தார். கடந்த 2007 ஆண்டு முதல் தமிழரசு கட்சியின் தலைவராக சம்பந்தன் அவர்கள் பணியாற்றியிருக்கின்றார். இதற்கிடையில் புதிய தலைவராக பொறுப்பு ஏற்றிருக்கின்றீர்களே, எப்படி உணர்கின்றீர்கள் என மாவை சேனாராஜா அவர்களிடம் கேட்டபோது,
இன்றைக்கு நாங்கள் தலைவர், செயலாளர், மூத்த துணைத் தலைவர்கள், துணை செயலாளர்கள், பொருளாளர்கள் இவர்கள் எல்லோரும் இன்றைக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நாளைய பிரதிநிதிகள் மாநாட்டிலே தான் அது அங்கீகாரத்தை பெறும். அதுவரைக்கும் நான் தலைவராகிவிட்டேன் என்று சொல்லி பிரகடனப்படுத்துவது பொருத்தமில்லை. 15 தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த தீர்மானங்கள் நாளைக்கு வெளியிடப்படும். அப்பொழுது நாங்கள் என்ன பாதையை செல்கிறோம், என்ன தீர்மானத்தை செயல்பட போகின்றோம், எங்களுடைய கட்சி எதிர்காலத்தில் எவ்வாறு இயங்க போகிறது என்பதெல்லாம் சாத்வீக வழியில் நடத்தப் போகின்ற போராட்டங்களுக்கு எங்களுடைய தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள், மலையக தமிழ் மக்கள், தென்னிலங்கை முற்போக்கு சக்திகள் எல்லோருக்கும் நாங்கள் அழைப்பு விட்டிருக்கின்றோம்
என்றார். 71 வயதை பூர்த்தி செய்துள்ள மாவை சேனாதிராஜா அவர்கள் கடந்த 1989 ஆண்டு முதல் இடையில் 2 நாடாளுமன்ற பருவகாலம் தவிர தொடர்ச்சியாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வரும் இவர் 11 தடவைகள் அரச படையினரால் கைது செய்ய செய்யப்பட்டிருந்தார். அத்துடன் 7 வருடங்கள் சிறைவாசம் அனுபவித்திருந்தார். கடந்த 1964 முதல் 1973 வரையில் மாணவர் பேரவை மற்றும் தமிழ் இளைஞர் பேரவை போன்ற இளைஞர் அணியின் முக்கியஸ்தராகவும் தலைவராகவும் பணியாற்றியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதிய தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதராஜா அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருப்பது குறித்து கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் தமது கட்சி புதிய வீச்சுடன் இனிமேல் செயற்படும் என்று குறிப்பிட்டார்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒரு தாய் கட்சியாக இருக்கின்ற இலங்கை தமிழரசு கட்சியினுடைய செயற்பாடுகள் நடைமுறையில் இருந்ததை போல இன்னும் ஒரு முற்போக்கான சிந்தனைகளோடு புதிய வடிவத்தை கொண்டு செயல்படும் என நாங்கள் நம்புவோம். கடந்த 50 ஆண்டுகளாக கட்சிக்காகவும் எங்களுடைய இனத்துக்காகவும் சிறை சென்று வந்து போராடியவர். அதைவிட அவர் கடந்த 50 ஆண்டுகள் அவருடைய அரசியல் அனுபவங்களை கொண்டவர். ஆகவே அவருடைய தலைமைத்துவம் நல்ல ஒரு வழிநடத்தலை தரும் என்று நான் நம்புகிறேன்
என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள்.
அதே நேரம் தமிழரசு கட்சியின் புதிய செயலாளராக கிழக்கு மாநிலசபையின் துரை ராஜசிங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு சிறிய அளவிலான எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. இதுகுறித்து மீண்டும் மாணிக்க வாசகம்.
தமிழரசு கட்சியின் புதிய நிர்வாக சபையினர் ஏகமனதாக பொதுச்சபையினால் தெரிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்பட்ட போதிலும் செயலாளர் தெரிவானது எதிர்பார்க்கப்பட்டவாறு நடைபெறவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. செயலாளராக கிழக்கு மாகாணத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் பொன் செல்வராஜா அவர்களையே தெரிவு செய்வதற்கு பொதுச்சபை விரும்பியிருந்ததாகவும் அதற்கு மாறாக கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் கிருஷ்ணபிள்ளை துரராஜசிங்கம் அவர்களே செயலாளராக தெரிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இது பற்றி நீங்கள் என்ன கருதுகின்றீர்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் பொன் செல்வராஜா அவர்களிடமே கேட்டேன்.
அது முற்று முழுதாக தலைமைப்படத்தினாலே ஒரு பிரேரிக்கப்பட்ட பெயராக இருக்கின்றதை தவிர பொதுமக்களாலே பிரேரிக்கப்படவில்லை. எனது பெயர் உண்மையிலே பிரேரிக்கப்படவில்லை, அதை நான் நிச்சயமாக சொல்லுவேன். பிரேரணை கொண்டு வந்ததன் பேரில் இப்பொழுது தெரிவு செய்யப்பட்ட விதம் முழு அங்கீகாரத்துடன் தான் செய்யப்பட்டது என்றால் அதற்கு எதிராகவோ அல்லது வேறு ஒரு பிரேரணை வைக்கப்படவில்லை. ஆகவே தலைமைப்படத்தினால் கொண்டு வரப்பட்ட பிரேரணை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கிழக்கிலே இருந்து ஒரு செயலாளர் வர வேண்டும் என்பதிலே தலைமைப்படம் அக்கறையாக இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள் கிழக்கிலே இருக்கின்ற குறிப்பாக மட்டக்களப்பில் இருந்து வர வேண்டும் என்று தீர்மானித்தால் மட்டக்களப்பில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களை அவர்கள் ஒரு தடவை சந்தித்து இது விடயமாக ஆய்வோ அல்லது ஆலோசனையோ பெற்றுக் கொள்ளவில்லை. அது ஒன்றுதான் ஒரு குற்றமே தவிர வேறு ஒன்றும் இல்லை
என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் பொன் செல்வராஜா அவர்கள். இதேவேளை இந்த தெரிவுகள் குறித்து என்ன சொல்கின்றீர்கள் என்று தமிழரசு கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளரும் கட்சியின் மூத்த உறுப்பினர்களில் ஒருவருமாகிய சி வி கே சிவஞானம் அவர்களிடம் கேட்டேன். இந்த தெரிவுகளின் மூலம் இரண்டு முக்கிய மாற்றங்கள் நிகழ்ந்திருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார்.
இரண்டு மாற்றங்கள், ஒன்று தலைவரை பொறுத்தவரை சொல்ற மாதிரி அவர் ஒரு இந்த தமிழரசு கட்சியினோட மிக மூத்த தொண்டன், சேவையாளன், தியாகம் செய்தவர், போராட்டங்களில் ஈடுபட்டவர், வடக்கு கிழக்கு மாகாணங்களை பட்டிதொட்டி மற்றும் எல்லா மக்களையும் தெரிந்தவர். ஆகவே இந்த பதவிக்கு மிக பொருத்தமானவர். இரண்டாவதாக அவர் வடக்கிலே இருந்து வருகின்ற தலைமை வந்த காரணத்தினால் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த ஒருவருக்கு பொதுச் செயலாளர் பதவி கொடுப்பது நியாயமானது என்ற அந்த அடிப்படையில் திரு துர்ராசிங்கம் முன் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தவர், கடந்த வருடத்தில் என்னோட கூட துணை பொதுச் செயலாளர் இருந்தவர், அனுபவசாலி, அவனோட ஒரு பொருத்தமான தெரிவு என்றுதான் நான் நம்புகிறேன்
என்றார் சி வி கே சிவஞானம் அவர்கள்.
செய்திகள் அளித்தார் நமது ஓவனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். தமிழரசு கட்சி தலைமையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றங்களின் முக்கியத்துவம் குறித்து அமெரிக்காவின் சலிஸ்பரி பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் கீத பொன்கலன் அவர்களிடம் பேசினேன்.
இந்த தலைமை மாற்றம் ஒரு ஒரு சாதகமான விடயமாகவே பார்க்கப்பட வேண்டும் என்று நான் கருதுகின்றேன். யுத்தம் முடிவடைந்த காலத்தில் இருந்து தமிழ் மக்களுடைய நலன் என்ற கோணத்தில் இருந்து பாரிய நலன்களோ அபிவிருத்திகளோ இடம்பெற்றதாக கூற முடியாது. அதில் இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு பங்கு இருக்கின்றது என்பது அடிப்படையானது. அதுக்கப்புறமாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் ஒரு பங்கு காணப்பட்டது. அத்தகைய ஒரு நிலையில் புதிய ஒரு போக்கு ஏற்பட வேண்டுமாக இருந்தால் புதிய ஒரு தலைமை ஏற்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. அது இப்பொழுது மாவை சேனாதிராஜா தலைவராக நியமிக்கப்பட்டதன் காரணமாக ஒரு அரைவாசி அளவான மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன்.
சம்பந்தர் அவர்கள் கடந்த கால தலைவர்களுடன் பணியாற்றியவர், அவருக்கு ஒரு பெரிய ஒரு நன்மதிப்பு இருக்கிறது. இப்பொழுது மாவை சேனாதிராஜா அவருடைய நிழலாக செயல்பட்டவர், நீங்கள் சொல்கிறீர்கள் இது அரைவாசி மாற்றம் என்று. ஆனால் எந்த அளவுக்கு அவர் ஒரு புதிய பாதையை புதிய இலக்கை நோக்கி செல்ல முடியும் என்று நினைக்கிறீர்கள்?
இலக்கை நோக்கி செல்வதற்கான சாதகமான ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது என்று நான் நினைக்கின்றேன். ஏனெனில் இப்பொழுது இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது குடியரசுக் கட்சியினுடைய கொள்கை வகுக்கும் அல்லது தலைமைத்துவம் என்ற அடிப்படையில் நீங்கள் நோக்குவீர்களாக இருந்தால் பெருமளவுக்கு சட்ட அடிப்படையில் விடயங்களை அணுகுகின்ற ஒரு போக்கு காணப்படுகின்றது. மாவை சேனாதிராஜா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பின்னணியில் இருந்து வருகின்ற ஒருவர். மிக நீண்ட காலமாக தந்தை செல்வாவுடன் செயல்பட்டவர், அதுக்கு புறம்பாக மிக நீண்ட கால அரசியல் அனுபவம் ஒன்றை கொண்டவர். அதன் காரணமாக இப்பொழுது இருக்கின்ற நிலை இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அரசியல் ரீதியாக மிகவும் நுணுக்கமாக செயல்பட வேண்டிய ஒரு காலம். சட்ட ரீதியாக உரிமைகளை வெல்லலாம் என்கின்ற விடயம் நடைமுறை சாத்தியமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. ஆகவே அரசியல் ரீதியாக முக்கியமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் மிக நீண்ட கால அரசியல் அனுபவத்தையும் அரசியலின் யதார்த்தங்களை நன்றாக புரிந்து கொண்ட மாவேசன் ஆதிராஜா தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றது ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய இயலுமையை ஏற்படுத்தி இருக்கின்றது. அவர் அவ்விதம் செய்வாரா அல்லது இப்பொழுது இருக்கின்ற ஏனைய தலைவர்களுடைய நிகழ்ச்சி திட்டங்களுக்கு ஏற்ப அதற்கு பணிந்து செல்வாரா என்பது பொறுத்திருந்து பார்க்கப்பட வேண்டும்.
சம்பந்தர் அவர்களை அவருடைய வயது மற்றும் அனுபவம் காரணமாக வெளிப்படையாக எதிர்க்க முடியாமல் பலர் இருந்தார்கள். ஆகவே மாவேசன் ஆதிராஜாவுக்கு உட்கட்சியிலே எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் என்று நினைக்கிறீர்கள்? எத்தகைய சவால்களை அவர் சந்திக்க வேண்டியிருக்கும்?
அடிப்படையில் அவருக்கு பாரதூரமான ஒரு எதிர்ப்பு காணப்படும் என்று நான் நினைக்கவில்லை. இப்பொழுது மாவேசன் ஆதிராஜா அவர்களுக்கு புறம்பாக வேறொருவர் நியமிக்கப்பட்டிருப்பாராக இருந்தால் இதைவிடம் அதிகமான எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் கிளம்புவதற்கான ஒரு சாத்தியம் காணப்பட்டது. வடமாகாண சபை முதலமைச்சர் தெருவிலேயே கூட அவருக்கு ஒரு விதமான பாரபட்சம் இழைக்கப்பட்டதாகவே நான் கருதியிருந்தேன். ஆகவே அவர் தலைமைத்துவத்துக்கு வர வேண்டும் அல்லது அந்த ஒரு நிலையில் காணப்படுகின்றார் என்ற அபிப்பிராயம் மிக நீண்ட காலமாக இருந்து வருகின்றது. ஆகவே சம்பந்தன் அவர்கள் தலைமையிலிருந்து ஒதுங்கிக் கொள்வது என்கின்ற அந்த அந்த தீர்மானத்துக்கு வந்த பின்னர் இயல்பாக தலைவராக வரக்கூடிய நிலையில் காணப்பட்டவர் மாவேசன் ஆதிராஜா. ஆகவே அரசியல் மாற்றங்கள் ஏற்படுகின்ற போது விமர்சனங்கள் ஏற்படுவது சகஜம். அந்த வகையில் சில விமர்சனங்கள் ஏற்பட்டிருக்க கூடும். ஆனால் இது இயல்பான ஒரு மாற்றம் என்று நான் கருதுகின்றேன்.
அதே நேரத்தில் தமிழ்தேச கூட்டமைப்புடைய தலைவராக சம்பந்தர் அவர்களே நீடிக்கப் போகின்றார். ஆகவே மாவேசன் ஆதிராஜாவால் எந்த அளவுக்கு சுயாதீனமாக செயல்பட முடியும்?
தேசிய அரசியல் என்று வருகின்ற போது மாவேசன் ஆதிராஜாவுக்கு இது இலகுவான ஒரு சவாலாக இருக்க போவது இல்லை. ஏனெனில் சம்பந்தம் அவர்கள் தொடர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவராக இருப்பார். ஆகவே அவருடைய அபிப்பிராயத்தின் அடிப்படையிலும் அவருடைய விருப்பங்களின் அடிப்படையிலும் பலவிதமான நிகழ்வுகள் இடம்பெறுவதற்கான தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படுவதற்கான சாத்தியம் காணப்படுகின்றது. இருப்பினும் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பிரதானமான கட்சி என்ற வகையில் மாவேசன் ஆதிராஜா இப்பொழுது தலைவராக வந்திருப்பதன் காரணமாக அந்த குழுவினுடைய அரசியல் கோட்பாடுகளையும் அதன் கலாச்சாரத்தையும் அதனுடைய செயல்படுகின்ற தன்மையையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு இயலுமை அவருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அவருக்கு வடக்கிலும் கிழக்கிலும் ஒரு அளவுக்கான ஆதரவு இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அந்த வகையில் குடியரசுக் கட்சியை கட்டியெழுப்பக்கூடிய ஒரு இயலுமை அவருக்கு இருக்குமாக இருந்தால் நீண்ட காலத்தில் தேசிய அரசியலில் தாக்கம் செலுத்தக்கூடிய அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தீர்மானங்களில் தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு இயலுமை அவருக்கு ஏற்படக்கூடும்.
தமிழரசு கட்சி தலைமையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களின் முக்கியத்துவம் குறித்து அமெரிக்காவின் சல்ஸ்பரி பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரும் இலங்கை விவகார ஆய்வாளருமான கீத பொன்கலன் அவர்கள் அளித்த செவிக்கேட்டுகள். இந்த மாற்றங்கள் குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எதிர்பார்ப்புகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுடைய கருத்துக்கள் வரும் வாரங்களில் வாரந்தோறும் ஒலிபரப்பாகும் நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இடம்பெறும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்ததாக ஒரு இந்திய செய்தி. இந்தியா பாகிஸ்தான் நிலையொட்டிய இடங்களில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற வெள்ளப்பெருக்கால் இந்திய ஆளுகைக்குட்பட்ட காஷ்மீர் பகுதியில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 100 தாண்டியிருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் புதுடெல்லியிலிருந்து சங்கீதா ராஜன்.
இந்தியாவின் காஷ்மீர் மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள இந்த வெள்ளப்பெருக்கு கடந்த 50 ஆண்டுகளில் காணாத அளவிலான மிக மோசமான வெள்ளப்பெருக்கு என்று அம்மாநில முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். காஷ்மீரின் பள்ளத்தாக்கு பகுதியில் ஏற்பட்டுள்ள கடுமையான வெள்ளப்பெருக்கால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெள்ள ஆபத்திலுள்ள இடங்களில் இருக்கும் தங்களின் வீடுகளிலிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். ஸ்ரீநகர் பகுதியிலும் தெற்கு காஷ்மீரின் புல்வாமா மற்றும் ஆனந்த்நாக் மாவட்டத்திலும் பள்ளிக்கூடங்களிலும் மசூதிகளிலும் பல ரயில் நிலையங்களிலும் மக்கள் தஞ்சமடைந்துள்ளனர். பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் வசிப்பவர்களில் பலர் தங்களின் சொத்து பறிப்போய்விடும் என்று அஞ்சுவதால் வீடுகளை விட்டு வர தயங்குகின்றனர். சில பகுதிகளில் கட்டிடங்களின் முதல் தளம் வரை வெள்ளம் சூழ்ந்துள்ளதாகவும் விரைவில் இது அதிகரிக்கும் என்றும் உள்ளூர் செய்தியாளர்கள் கூறுகின்றனர். தெற்கு காஷ்மீரின் பல பகுதிகளில் உள்ள பாலங்கள் மற்றும் சாலைகளை வெள்ள நீர் அடித்து கொண்டு சென்றதால் பெரும்பாலான பகுதிகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. மோசமான காலநிலையால் ஹெலிகாப்டர் மூலம் மேற்கொள்ளப்படும் மீட்பு பணிகளும் தடைபட்டுள்ளன. வெள்ளத்தில் சிக்கியுள்ளவர்களை மீட்பதே அரசாங்கத்தின் முன்னுரிமை என்று அம்மாநில முதல்வர் உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார்.
என்னுடைய
முதல் முன்னுரிமை மீட்பு பணிகள் தான். ஆபத்தான இடங்களில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றுவதும் அவர்களுக்கு தேவையான மருத்துவ மற்றும் அடிப்படை வசதிகளை அளிப்பதும் தான். அதற்கு பின்னர் எங்களின் உதவி மற்றும் மறுவாழ்வு பணிகள் தொடங்கும். சேதமடைந்த கட்டமைப்பை கட்டுவதற்கும் சாலைகள் மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை இணைக்கவும் தேவையான நடவடிக்கைகள் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றார் காஷ்மீர் மாநில முதலமைச்சர் உமர் அப்துல்லா. அத்துடன் காஷ்மீர் மாநிலத்தின் 390 கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியிருப்பதாகவும் 1900 கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் காஷ்மீரின் தெற்கு பகுதி முற்றிலும் அணுக இயலாத நிலையில் இருப்பதாகவும் முதலமைச்சர் உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். மீட்பு மற்றும் மறுவாழ்வு நடவடிக்கைகளுக்காக 1000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையில் மீட்பு பணிகளுக்காக சென்ற இராணுவ அதிகாரிகளின் படகு கவிழ்ந்ததில் வெள்ளத்தில் மூழ்கிய 9 இராணுவத்தினரில் 7 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். மீதமுள்ள 2 தேடும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அதேபோல் இந்தியா பாகிஸ்தான் எல்லையை ஒட்டிய பாகிஸ்தான் ஆளுமைக்கு உட்பட்ட காஷ்மீரிலும் அந்நாட்டின் பஞ்சாப் மாநிலத்திலும் பெய்த கனமழையிலும் வெள்ளத்திலும் குறைந்தது 160 பேர் இறந்துள்ளனர்.
வெள்ள பாதிப்புகள் குறித்த செய்திகளை வழங்கியவர் சங்கீதா ராஜன். அடுத்ததாக ஒரு சர்வதேச குறிப்பு. இபோலா நோய் பரவியதால் அதிகமாக பாதிப்புகளை சந்தித்திருக்கின்ற மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான சியரா லியோன் கிருமி பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சியாக குறைந்தது 3 நாளுக்கு மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வராமல் இருப்பது என அறிவித்திருக்கின்றனர் என்பது குறித்து ஏற்கனவே செய்தியில் கேட்டோம். இது பற்றிய மேலதிக விவரங்களை தமிழில் தருகிறார் சாதாத்.
செப்டம்பர் 19 தேதி முதல் 21 தேதி வரையில் நாட்டு மக்கள் தத்தமது வீடுகளை விட்டு வெளியேற அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என சியரா லியோன் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இபோலா கிருமி தொற்று புதிதாக வந்தவர்களை சுகாதார பணியாளர்கள் அடையாளம் கண்டு தனியாக ஒதுக்கி வைக்க வழி ஏற்படுத்தி தருவது இந்த நடவடிக்கையின் நோக்கம் என அரசாங்கம் கூறுகிறது. அவ்வாறாக மக்களை வெளியில் வரவிடாமல் தடுத்து வைத்து நடவடிக்கை எடுப்பது இபோலா கிருமி சியரா லியோனில் பரவுவதை முழுமையான அளவில் கட்டுப்படுத்த உதவும் என சியரா லியோன் அதிபருடைய ஆலோசகர் ஒருவர் கூறியிருக்கின்றார். மக்கள் தத்தமது வீடுகளை விட்டு வெளியே வராமல் தடுக்கும் பணியில் 20,000 மேற்பட்டவர்கள் நாடெங்கிலுமாக ஈடுபடுத்தப்படுவார்கள் என அவர் தெரிவித்தார். அரசாங்கம் சொல்வதை கேட்டு மக்கள் எந்த அளவுக்கு வீடுகளை விட்டு வெளியில் வராமல் இருக்கிறார்களோ அந்த அளவில்தான் இந்த முயற்சி வெற்றியடைவதற்கான வாய்ப்பு உண்டு என பிபிசியின் மேற்கு ஆப்பிரிக்க செய்தியாளர் கூறுகிறார். ஆனால் மக்களை வீடுகளை விட்டு வெளியே வர விடாமல் கட்டாயப்படுத்தி தடுத்து வைத்தால் அது மனித உரிமை விவகாரமாக உருவெடுக்கும் என்றும் வன்முறைமிக்க ஆர்ப்பாட்டங்கள் வெடிக்கவும் வாய்ப்புண்டு எனவும் அவர் குறிப்பிடுகின்றார். இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்ற அரசின் நிபந்தனையை மக்கள் மறுக்க மாட்டார்கள் என சியரா லியோன் சுகாதார அமைச்சின் மக்கள் தொடர்பு அதிகாரி சித்தி யஹயாட்டுனிஸ் கூறியிருக்கிறார். இந்த நிபந்தனையை கடைபிடிக்க தவறினால் அது சட்டத்தை மீறுவதாகவும் அதிபரின் பேச்சை அவமதிப்பதாகவும் ஆகிவிடும் என அவர் தெரிவித்தார். சென்ற மாதம் லைபீரியாவிலும் கூட இபோலா வைரஸை கட்டுப்படுத்தும் முயற்சியாக தலைநகர் மன்ரோவியாவில் இருக்கின்ற பெரிய சேதி பகுதி ஒன்றை அந்நாட்டின் அதிகாரிகள் அடைத்து வைத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நைஜீரியாவில் வரும் செப்டம்பர் 22 தேதி முதல் பள்ளிக்கூடங்களை மீண்டும் திறக்க அந்நாட்டின் அதிகாரிகள் தீர்மானித்திருக்கிறார்கள். இபோலா பரவலை தடுக்க முன்னெச்சரிக்கையாக பள்ளிக்கூடங்களை அவர்கள் மூடி வைத்திருந்தார்கள். மேற்கு ஆப்பிரிக்காவில் இபோலா பரவியதன் விளைவாக இதுவரை உயிரிழந்திருப்பவர்களின் எண்ணிக்கை 2100 உயர்ந்திருக்கிறது. இதில் லைபீரியாவிலே 1000 அதிகமானவர்களும் கினியிலும் சியரா லியோனிலும் தலா சுமார் 500 பேரும் நைஜீரியாவில் 10 பேரும் உயிரிழந்திருப்பதாக உலக சுகாதார நிறுவன புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. இந்நிலையில் இபோலா பரவலை கட்டுப்படுத்துவதில் ஈடுபட்டிருக்கின்ற சுகாதார பணியாளர்களுக்கு வரும் நவம்பர் மாதம் முதல் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற தடுப்பு ஊசிகள் போடப்படும் என உலக சுகாதார நிறுவனம் நேற்று அறிவித்திருந்தது. புதிய மருந்துகளின் பாதுகாப்பு குறித்து முதலில் பரிசோதிக்க வேண்டியிருப்பதால் இந்த 1 தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இபோலா நோய் வந்து பின்னர் அதிலிருந்து குணமடைந்தவர்களின் இரத்தத்தை எடுத்து மற்ற இபோலா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என உலக சுகாதார நிறுவனம் யோசனை தெரிவித்திருக்கிறது. குணமடைந்தவர்களது இரத்தத்தில் இபோலா வைரசுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் என்பதால் அதனை மற்ற நோயாளிகளுக்கு செலுத்தும் போது அவர்களது நோய் எதிர்ப்பு சக்தியும் ஊக்கம் பெறும் என அது தெரிவித்திருக்கிறது.
செய்தியை வழங்கியவர் சதாத். இத்துடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. இனி நேயர் நேரம் பங்கேற்பு சீவகன் மற்றும் சாதாத்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களுடன் கலந்து கொள்ள கிடைத்த எட்டு மகிழ்ச்சி. இங்கு நிகழ்ச்சியில் என்னுடன் இருக்கின்றார் சதாத். நிகழ்ச்சிக்கு செல்லும் முன்பாக எமது அலைவரிசை விவரங்களை ஒருமுறை தரலாமே சதா?
நல்லது. தமிழோசை நிகழ்ச்சிகளை சிற்றலை மூலம் கேட்கும் நேயர்கள் 31 மீட்டர் பேண்டிலே 9500 கிலோஹெர்ட்ஸ், 22 மீட்டர் பேண்டிலே 13630 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் 19 மீட்டர் பேண்டிலே கேட்கும் நேயர்கள் 15470 கிலோஹெர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகள் மூலம் கேட்க முடியும்.
சரி, இனி கடிதங்கள் மற்றும் மின்னஞ்சல்கள் ஆகியவற்றை பார்க்கலாம். சதாத்,
முதலில் பெங்களூரிலிருந்து ராஜா மதிவாணன் என்கிற நேயர் எழுதியிருக்கின்ற மடலில், யுக்ரைனில் நடக்கின்ற குழப்பத்திற்கு காரணமே இந்த நேட்டோதான். ரஷ்யாவுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டார் என்ற காரணத்திற்காக மேற்கு யுக்ரைன் மக்களை தூண்டிவிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட விக்டர் யானுகோவிச் அவர்களை நாட்டை விட்டு அவர்கள் விரட்டியிருந்தனர். நேட்டோ மற்றும் ரஷ்யாவின் அதிகார போட்டியில் சிக்கி பாதிக்கப்படுவது யுக்ரைன் மக்கள்தான் என்று இவர் எழுதியிருக்கிறார்.
பெங்களூரிலிருந்து முருகதாஸ் கண்ணன் என்னும் நேர் எழுதியிருக்கின்ற மின்னஞ்சலில், திறமையாகவும் அர்ப்பணிப்புணர்வுடனும் பணி செய்யும் ஒருவருக்கு அங்கீகாரம் கிடைப்பது என்பது இந்தியாவில் குதிரை கொம்புதான் என்பதை நிரூபித்திருக்கின்றது இந்திய முன்னாள் இராணுவ அதிகாரிக்கு நேர்ந்த விடயங்கள். திறமைசாலிகள் மேற்குலகை நோக்கி ஓடிவிடுகின்றார்கள் என்ற வாதத்தை முன்வைப்போர் இந்த செய்தியை நினைவில் நிறுத்த வேண்டும். சரியான திறமையை சரியான நேரத்தில் அங்கீகரிக்கும் தேசம்தான் உலகில் வல்லரசாகின்றது என்பது உண்மைதான் என்று எழுதியிருக்கின்றார்.
கனடா நேயர் சரோவர்ணன் எழுதியிருக்கின்ற மின்னஞ்சலில், ஊருக்கு உபதேசம் உனக்கில்லை என்பது போல தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை என்றாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி பிரதமருக்கு காரசாரமாக கடிதம் எழுதுகின்ற ஜெயலலிதா, தன் மீது 94ஆம் ஆண்டு போடப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கை மட்டும் 21 வருடமாக நீட்டித்து வருகிறார். இந்தியாவில் ஒரு சாதாரண மனிதன் என்றால் சட்டம் இவ்வளவு காலம் விட்டு வைக்குமா என்று அவர் கேட்கிறார்.
பெரிய வளையம் நேர் ரவிச்சந்திரனும் இதே செய்தி குறித்து கடிதம் ஒன்று எழுதியிருக்கின்றார். அதில், தமிழோசையில் தமிழக செய்திகள் கேட்டேன். இதில் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கு பல வருடங்களாக நடந்து வருவதை பார்த்தால் மக்களுக்காக நடத்தப்படுகின்ற ஒரு நாடகமோ இது என்று எண்ண தோன்றுகின்றது என்று எழுதியிருக்கின்றார்.
செந்தலை நேயர் என் எஸ் பாலமுரளி எழுதியிருக்கின்ற மடலில், பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரான டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த பேட்டியில், தமிழக மீனவர்களின் படகுகளை விடுவிக்க வேண்டாம் என தான் தான் இலங்கை அரசுக்கு யோசனை தெரிவித்திருப்பதாக கூறியிருப்பதை செய்திகளில் அறிந்தேன். இவரிடமிருந்து தமிழர் நலனையோ அல்லது தமிழ் பற்றியோ நாம் எதிர்பார்க்க முடியாது என்று அவர் எழுதியிருக்கிறார்.
திருச்சி நேயர் AM நஜ்முல் ஆரிஃபின் எழுதியுள்ள மின்னஞ்சலில், அனைவருக்கும் அறிவிய நிகழ்ச்சியில் தக்காளி சாப்பிட்டால் புற்றுநோயை குறைக்கலாம் என்ற செய்தி குறித்து தனது கருத்தை எழுதியிருக்கின்றார். மனிதர்கள் அன்றாடம் உண்ணும் உணவில் தக்காளியை அதிக அளவில் சேர்த்துக் கொண்டால் மனிதர்களை தாக்குகின்ற புரோஸ்டேட் என்னும் புற்றுநோயை தடுக்கலாம் என்று பிரிட்டிஷ் விஞ்ஞானிகள் கண்டறிந்ததை அறிந்தேன். மட்டுப்படுத்தப்படாத மாமிச உணவு புவி வெப்பமடைதலை மோசமாக்குகின்றது. அதேவேளை உணவில் மாமிச உணவை குறைத்துக் கொள்வது புவி வெப்பமடைதலை தடுக்கின்றது என்பதை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்திருப்பதையும் அறிந்தேன். மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. நன்றி என்று அவர் எழுதியிருக்கின்றார்.
ஆடுதுறை நேயர் ஆர் பாலாஜி எழுதியிருக்கின்ற மின்னஞ்சலில், August 29 இணையத்தில் ஆபாச படங்கள் என்ற செய்தி பற்றி பேட்டியளித்த சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவின் திரு ராஜேந்திரனின் கருத்து ஏற்புடையதல்ல. தொலைநோக்கு பார்வையில் சீனாவை போல் பிரம்மாண்டமான இணைய தொலைத்தொடர்பு கட்டமைப்பை உருவாக்கி இவற்றை தடுக்க வேண்டும் என்ற கருத்து அதிர்ச்சி அளிக்கிறது. இந்த கட்டமைப்பு மட்டும் இந்தியாவில் உருவாகிவிட்டால் இணையத்தில் மட்டுமாவது இருக்கும் கருத்து சுதந்திரத்துக்கு சமாதி கட்டப்படும் என்று அவர் எழுதியிருக்கிறார்.
அடுத்து எமது ஃபேஸ்புக் பக்கத்தில் நேயர்கள் பதிந்துள்ள சில கருத்துக்களை பார்க்கலாம். சதா,
மீளத்துளிர்க்கும் மட்டு நகரின் சில கலை வடிவங்கள் என்ற தலைப்பில் எமது இணையத்தில் வெளியான காணொலி குறித்து பல நேயர்கள் கடிதங்களை அனுப்பியிருக்கிறார்கள். அதில் கனடாவிலிருந்து பாபு வசந்தகுமார் எனும் நேயர் அனுப்பியிருக்கின்ற குறிப்பில், நமது முன்னோர்களால் பேணப்பட்டு வந்த கலை வடிவங்கள் கடந்த சில தசாப்தங்களாக சற்று ஸ்தம்பித நிலையை அடைந்திருப்பது உண்மைதான். அதற்கு காரணம் வெளிநாட்டு மோகம், தென்னிந்திய தமிழ் திரைப்படங்கள், நாட்டில் ஏற்பட்ட போர்ச்சூழல் போன்ற காரணங்கள். ஆனால் தற்பொழுது முன்பை விட பல மடங்கு முன்னேற்றம் கண்டு வருவதுடன் மக்கள் அனைவரும் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கு பெற்று வருவதையும் காணக்கூடியதாக இருக்கிறது என்று அவர் எழுதியிருக்கிறார்.
இதே காணொலி குறித்து கருத்தெழுதியிருக்கின்ற வவுனியாவைச் சேர்ந்த KS தமயந்தி அவர்கள், துளி துளியாய் தரப்பட்டிருக்கின்ற தகவல்கள் போதுமானதல்ல. வானொலி தொலைக்காட்சிகளுக்குள்ள கட்டுப்பாடுகள் நாம் நினைத்ததை முழுமையாக சொல்வதை ஏற்பதில்லை என்பதும் நேரம் அனுமதிக்காது என்பதும் ஒரு காரணமாகலாம். எனினும் இவ்வளவு கலைஞர்களையும் திரட்டி கிராம மட்டத்தில் இந்த தொகுப்பை பதிவு செய்ய நீங்கள் என்ன துன்பப்பட்டிருப்பீர்கள் என்பதை எனது அனுபவங்களிலிருந்து உணர முடியும். அருமையான முயற்சி, அற்புதம் என்று அவர் எழுதியிருக்கின்றார்.
ஊடகவியலாளர் ஸ்டீஃபன் கொலை கண்டு அமெரிக்கா அஞ்சப்போவதில்லை என்று அதிபர் ஒபாமா கூறியது பற்றிய செய்தி குறித்து கலிபோர்னியாவிலிருந்து கருத்து எழுதியிருக்கின்ற ரவிச்சந்திரன் என்கிற நேயர், எண்ணெய் வளம் இருக்கின்றவரை அந்த இடத்தில் எந்த இஸ்லாமியவாத தீவிரவாத அமைப்பும் தலை தூக்க முடியாது. இந்த ஐசிஸ் இஸ்லாமியவாத தீவிரவாதிகள் ஒரு மதத்தின் பெயருக்கே மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இவர்களின் கொடூரச் செயல்கள் ஏனைய வளைகுடா நாடுகளை அச்சுறுத்தியிருக்கின்றன என்று அவர் எழுதியிருக்கிறார்.
சரி, நேரமாகிவிட்டது என்று நினைக்கிறேன் சதாத். இத்துடன் இன்றைய நேர் நேரம் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்வோம். மீண்டும் மற்றொரு நேர் நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேரம் கேட்டீர்கள். இனி தலைப்புச் செய்திகள்.
இபோலா நோய் பரவுவதை கட்டுப்படுத்தும் முயற்சியாக நாட்டு மக்களை 3 நாட்களுக்கு வீட்டிலேயே அடைத்து வைக்கும் ஒரு யோசனைக்கு சியரா லியோன் திட்டமிட்டு வருகிறது. இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய தலைவராக மாவை சேனாதிராஜா தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். யுக்ரைன் தொடர்பாக ரஷ்யா மீது அறிவிக்கப்பட்டிருக்கின்ற புதிய தண்டனை தடைகளை ஐரோப்பிய ஒன்றியம் நடைமுறைப்படுத்துமானால் உரிய பதில் நடவடிக்கை எடுக்கப்படும் என ரஷ்யா எச்சரித்திருக்கிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழ் ஒசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.